யாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லும் மட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் சுவாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரம் குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியிற்றேந்தனரம்மை காக்கவே சமாதியிற்றேந்தனரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சொரூபசமாதி அடைந்தனர் உலகம் உயவே ஓம் கிரியா பபாஜி நமோ ஓம் சிவாயனம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமையும். இன்று ஒரு விசேட தினம், எனக்கு மாத்திரமல்ல எங்களுடைய சாதகர்களுக்கும். இன்று இந்த சத்சங்கம் எங்களுடைய அருமையான தொண்டு ஆற்றி கொண்டிருக்கும் சிவப்பிராசம் ஐயா அவர்களின் ஆச்சிரமத்தில் அவருடன் இருந்து நேரடியாக நடத்துகின்றேன். இந்த சத்சங்கம் மிகவும் முக்கியமான சத்சங்கம். ஏனென்றால் அந்த கேள்வி, எனக்கே பிறந்த கேள்வி, 20 வருடங்களுக்கு மேல் பாபாஜியின் தாண்டவம் நான் பலமுறை சத்சங்கங்களில் பேசியிருக்கின்றேன். அவர் தனது இடது காலை தூக்கி சிவதாண்டவ முறையில் ஆடுகின்றார். அவருடைய இடது காலின் பெருவிரல் வலது காதின் கீழ் அவர் தொடுகின்றார். அந்த தாண்டவத்தை நீலகண்டன் அவர்களுக்கு ஆடி காட்டுகின்றார். எழும்பூரில் அவருடைய அறையில் நீலகண்டன் அதற்குரிய விளக்கத்தை கேட்கும் போது, இதற்குரிய விளக்கம் தொட நகை என்று ஒரு சொல்லில் சொல்கின்றார். அதை 20 வருடமாக அதற்குரிய பொருளை தேடுகின்றேன், கிடைக்கவில்லை. இன்று 30 நிமிடங்களுக்கு முன் ஓரிரு நிமிடங்களில் சிவப்பிராசம் ஐயா அவர்கள் அதற்குரிய பதிலை தந்துவிட்டார். ஆகவே அதற்குரிய பதிலை அவர் வாய் மூலமாகவே நாங்கள் கேட்டுவிடுவோம். என்ன செய்யுங்க, அவர் வாய் மூலமாகவே நாங்கள் கேட்டு விடுவோம். பதியம்மா, உங்களுக்கு நான் பேசுவேன்றது கேட்கின்றதா? பதியம்மா, நான் பேசுவது கேட்கின்றதா? ஆ, ஓகே, நன்றி. ஆகவே இப்போது இந்த அதற்குரிய பொருள் அவர் தந்ததை நான் எங்களுடைய சாதகர்களுக்கு என்னுடைய மொழியில் கூறிவிடுகின்றேன். அதற்கு ஒரு ஆழ்ந்த உட்கருத்து இருக்கின்றது. பாபாஜியின் கருத்து, நீலகண்டன் அந்த தொட நகை என்ன என்பது கேட்டதற்கு பாபாஜி சொல்கின்றார், அவர் காட்டிய வலது காதுக்கு அடியில்தான் எல்லா சாதகர்களுக்கும் இல்லை, எல்லா உயிர்களுக்குமே அங்குதான் பிரம்மரந்திரம் அகத்தில் உண்டு என்று சொல்கின்றார். ஒரு குறிப்பு மாத்திரம் கொடுக்கின்றார். ஆனால் அந்த தொட நகை என்ற சொல்லுக்குரிய பெயர் இன்று பாபாஜியின் அருளினால், பரம்பொருளின் அருளினால், வள்ளலாருடைய அருளினால் ஐயாவால் கிடைக்கப்பட்டது. ஏனென்றால் இன்று நான் ரத்தின சபைக்கு சென்றிருந்தேன். அங்கு அவர் தாண்டவம் ஆடுகின்றார். அது ரத்தின சபை, திருவாலங்காடு ஆலயம். ஐயாவுடன் அங்கு நான் தரிசித்து விட்டு இங்கு வந்து ஐயாவை சந்தித்தேன். அப்போது அந்த ஆலயத்தில் அவருடைய ரத்தின சபையில் அவர் ஆடும் நடனத்தில் அவருடைய சிலைக்கு பக்கத்தில் காரைக்கால் அம்மையார் அவர்களுடைய சிலை உண்டு வலது பக்கத்தில். அதற்குரிய காரணத்தை கேட்கப் போகும் போதுதான் எனக்கு இந்த தொடநகையின் பதில் கிடைத்தது. அதை அவர் சைவ சித்தாந்தத்தில் சிவன் என்னுடைய விடயத்தில் அது எவ்வாறு அது வர்ணிக்கப்பட்டது என்று கூறும் போது எனக்கு பாபாஜி சொன்ன தொடநகை ஞாபகம் வந்தது. அதை பற்றிய விளக்கத்தை ஐயாவின் வாயாலே நாங்கள் சாதகர்கள் எல்லோரும் கேட்போம். இன்று ஐயாவுடைய சிறப்புரை என்னுடைய உரை இவ்வளவுதான். இப்போது ஐயா அவர்கள் எங்களுக்கு இந்த சிவனுடைய ஐந்து சபையை பற்றிய ஒரு விளக்கம் எல்லோருக்கும் தரப்போகின்றார். அதை ஐயாவிடம் இப்போது அதை பற்றி பேசும்படி கேட்கின்றேன். நன்றி. சொல்லுங்க ஐயா.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி கருணை நிறைந்தே வழியும் அருட்கடலே வருக கற்பகத்தில் காய்த்து முதிர்ந்து பழுத்த நருங்கணியே வருக கருதுகிற்போர்கிருணையுறவே எரிவிளக்காம் இறையே வருக எழுமையிலும் இம்மை அம்மை பயனளிக்கும் இந்தாய் வருக இடர் செய்யும் ஓர் மரணம் தவிர்த்து வாழ்வழிக்கும் அருந்தே வருக பழுத்தரிதாம் வருணம் நெறிந்த வடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளல் எனும் ஓர் மாணிக்கமணியே வருக வருகவே. ஓம் ஓம். பெரியவர்களே, எல்லாம் அல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தனிப்பெருங்கருணையினாலே இன்றைய தினம் பாபாஜி யோகா கிரியா அமைப்பினுடைய இயக்குனர் சுசீந்திரன் அவர்கள் எங்களுடைய மேட்டுக்குப்பத்திற்கு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு காலையிலிருந்து பல தலங்களை எல்லாம் தரிசித்து விட்டு இரவு இங்கு தங்கியிருந்து நாளை காலை 6 மணிக்கு இங்குதான் யோகா பயிற்சி வகுப்பெடுக்கிறார்கள். வழக்கம்போல் செய்கின்ற இந்த சத் சங்கத்தை இன்று இங்கு நடத்திவிடலாம் என்று சொன்னார்கள். ரொம்பவும் மிக நல்லது என்று நாங்களும் ஒப்புக்கொண்டோம். அதில் ஐயா அவர்கள் இந்த 5 சபையை பற்றி விளக்கம் கேட்டார்கள். 5 சபை என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறோம். இருந்தாலும் ஒரு ஞாபகப்படுத்திடுறோமே, ஒரு சிலருக்கு தெரிஞ்சவர்களால் தெரியாமல் இருக்கலாம். அதில் பொற்சபை சிதம்பரம், அது பல பேர் வந்திருப்பீங்க பார்த்துருப்பீங்க. அடுத்தது வெள்ளி ரசித சபையின் ரசிதம்னா வெள்ளின்னு அர்த்தம், வடமொழியில ரசிதம், அது வெள்ளி அம்பரம், அது மதுரை. அடுத்தது தாமிர சபை, அது திருநெல்வேலி. அடுத்தது சித்திர சபை, திருக்குற்றாலம். அடுத்தது திருவாலங்காடு ரத்தன சபை. இது உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு முன்னோட்ட மாதிரி நீங்கள் உங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டோம். இது ஒவ்வொரு சபையினுடைய விளக்கத்தையும் சொல்கிறோம். அதாவது அகத்தில் எது இருக்குதோ அதைத்தான் புறத்தில் செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. அகத்தில் இல்லாத புறத்தில் இல்லை. அகத்தில் நமக்குள்ளே என்ன இருக்குதோ அதைத்தான் காட்டியிருக்கிறாங்க. அது ஏன் காட்டுனாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதாவது இந்த 1வது 2வது 1வது படிக்கிற குழந்தைகளுக்கு அணில், ஆடு, இலை, குரல், ஊசின்னு அந்த உயிரெழுத்து 12 எழுத்தையும் சொல்கிற போது அதுக்குள்ளே படத்தை போடுவாங்க, படம். அந்த படத்தை பார்த்து அந்த குழந்தைங்க அந்த எழுத்தை பார்த்து படிக்க தெரியாது. ஆனால் படத்தை பார்த்தா ஆடு அணில் சொல்லிடும். ஏன்னா ஆடு அணிலெல்லாம் அது தெருவில் தெரிகிற போது பார்த்துருக்கலாம். அது அதனால தெரிஞ்சிடும். அந்த படத்தை மூடிட்டு எழுத்தை பார்த்து சொல்ல சொன்னால் தெரியாது. அந்த படத்தை பார்த்து இதுதான் ஆடு அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா அப்புறம் உண்மையான ஆடு எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கணும். அந்த புத்தகத்தை பார்த்தது ஆடுன்னு உறுதி பண்ணிட்டு இருக்க கூடாது, ஆடுன்னு நினைக்க கூடாது. ஆடு அது இல்ல, ஆடு வெளியில எங்கேயோ காட்டுல மேஞ்சிட்டு தெரியும். அந்த புத்தகத்துல இப்படித்தான் இருக்கும் ஆடு. நீ உண்மையான ஆடு எப்படி இருக்கும்னு பாக்குற போது இது போய் பாத்துக்க அப்படின்னு காட்டுறக்காகத்தான் அந்த பொம்மை போட்டு காட்டுறது. அதனால வெளியில் இருக்கிற ஸ்தலங்கள் பூராமே நமக்குள்ள இருக்கிறது தான் வெளியே படிச்சு காட்டியிருக்கிறாங்க. கட்டிருக்கிறாங்க. அதை வச்சுட்டு நாம வெளியே அப்படி இது என்ன ஆச்சுன்னு நாளடைவில் மக்கள் எல்லாரையும் வெளியவே கூட்டிட்டு வந்தாங்க. சுத்தமா வெளியவே கூட்டிட்டு வந்து உள்ளே போக விட மாட்டேங்கிறாங்க. நீ பல பேரு வெளியே மட்டும்தான் கடை விட்டு இருக்கிறதே உள்ள இருக்கிறதே தெரியல. அதனால உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் அப்படின்னு திருமந்திரத்துல ஒரு பாட்டு சொல்றது. அது போல உள்ளந்தான் பெரிய கோயில். இப்ப சிதம்பரத்துக்கு பெரிய கோயில்னு ஒரு பேர் இருக்குது. சிதம்பரத்துக்கு தான் பெரிய கோயில்னு பேரு, ஸ்ரீரங்கத்துக்கும் பெரிய கோயில்னு பேரு. அதனால அந்த உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், ஆலயம் என்ன கோயில் என்னன்னா ஆலயம்ங்கிறது சுவாமி எழுந்தருள் இருக்கிற இடம் மூலஸ்தானம், அது மட்டும்தான் ஆலயம். நம்முடைய உடம்புல ஆன்மா எழுந்தருள் இருக்கிற இடத்துக்கு பேரு ஆலயம்னு பேரு. அந்த உடம்புல இருக்கிற உடம்புல இந்த தசை நரம்பு எலும்பு இதெல்லாம் சேர்ந்துருக்கு, இதுக்கு பேரு கோயில்னு பேரு. அதனால இந்த கோயில் ஆலயம் ரெண்டுமே நமக்குள்ள இருக்குது. அது போல நமக்குள்ள இருக்கிற அதாவது மெய் வாய் கண் மூக்கு செவி ஐந்திருக்குது, இது ஐம்புலன்னு இதுக்கு பேரு. இதுல அகக்கருவி அஞ்சு புகக்கருவி புறக்கருவி அஞ்சுன்னு பேரு. அகத்தில் இருக்கிற கருவி தான் மெய் வாய் கண் மூக்கு, அதாவது மனம் சித்தம் புத்தி ஆங்காரம் இப்படி அது அகக்கருவி நாலு. அது இல்லாம மெய் வாய் கண் மூக்கு செவிங்கிறது அஞ்சு. அப்புறம் கையு காலு வாய் அப்புறம் மலவாய் ஜலவாய் இது புறக்கருவி அஞ்சு. இதுல வந்து இந்த ரெண்டுலயுமே இடம்பெறது வாய், புறக்கருவியிலையும் இடம் பிடிக்கிறது வாய், அகக்கருவியிலையும் இடம் பிடிக்கிறது வாய். அது ஏன் அப்படி அப்படி வந்ததுங்கன்னா இப்ப நாங்க பேசுறோம், இப்ப பேசுற போது இது புறக்கருவியா பயன்படுது. இந்த சொல்லினுடைய சுவை அந்த நாக்குக்கு தெரியாது. சிவவாக்கியர் சுட்ட சட்டி சட்டுவம் கறி சுட்ட சட்டி சட்டுவம் கறிச்சுவை அறியுமோன்னு ஒரு ஒரு பாடல் பாடுறாரு. அது போல அந்த நாக்குக்கு இந்த சுவை தெரியாது, ஆனா அறிவுதான உணர்வுகளுக்கு தெரியும் தெரியும். அடுத்து அந்த புறக்கருவி அகக்கருவி, இந்த அகக்கருவி அஞ்சுங்கிறது சிதம்பரத்துக்குள்ளேயே அஞ்சு சபை இருக்கு. சிதம்பரம் உருவான வரலாறு அது வேற, அது அது வந்து அது சொல்லணுமா?
இல்ல சரி கொண்டு போங்க, எதுவும் சொல்லலாம் எல்லாம் சொல்லுங்க. ஆனா சபையை முடிச்சிட்டு எழுதியில
அதனால அந்த சிதம்பரம் உருவான வரலாறு வந்து ஒரு வடநாட்டிலிருந்து ஒரு மன்னன் வந்து பல சரணங்களெல்லாம் தரிசித்து சிதம்பரத்துக்கு வரும்போது, அப்ப சிதம்பரம் ஊரே இல்ல, தில்லைன்னு ஒரு காடு, தில்லை செடின்னு. இப்ப சிதம்பரம் போனீங்கன்னா இந்த கிழக்கு வாயில் வெளியே வெளியே போற போது கிழக்கு வாயில் பக்கத்துல சுவாமி வெளியே வர்ற வழி, ஒரு உச்சமூர்த்தியில வெளியே வர வழி ஒன்று இருக்கு. அது பக்கத்துல ஒரு நாலு பக்கம் செவரு வச்சு ஒரு செடி வளர்ந்துருக்கு, அதுதான் தில்லை செடி. சிதம்பரம் போனீங்கன்னா பாக்கலாம் தில்லைங்கிற காடு. அந்த தில்லை செடி காடாக மண்டிக்கிட்டு நாங்க வந்து அந்த அரசன் தங்கறோம். அங்க தங்கி இருக்கிற போது பக்கத்துல இந்த சிவகங்கை இருக்கு, அது ஒரு பெரிய குளமா இருக்கு. குளம் குட்டையான குட்டைன்னு தான் சொல்லுவாங்க, கல்லு கல்லெல்லாம் கட்டி இருந்தா தானே குளம்னு சொல்லலாம். கல்லு கட்டல ஒண்ணு குட்டையா தண்ணி தேங்கி நிக்குது. அதுல போய் அவன் குளிக்கிறான். குளிக்கிற போது ஓம் ஓம் ஓம்னு சத்தம் கேக்குது அவன் தண்ணிக்குள்ள முழுகினுடனே. இந்த ஓம்ங்கிற மந்திரம் தான் உலக எல்லா மந்திரங்களுக்கும் உயிர் கொடுக்கிற மந்திரம். அதனால இந்த மந்திரத்துக்கு பீஜ மந்திரம்னு பேரு. பீஜம்னா உயிர். இது எங்க சத்தம் கேட்குது அப்படின்னு மேல வந்து பாக்கிறான், மேல ஒத்திரியும் காணும். அப்புறம் அதுக்கு மேலே இருக்க மூழ்கி பாக்கிறான், அப்புறம் உள்ள சத்தம் கேட்குது, அப்பவும் வெளியே வந்து பாக்கிற ஒத்திரியும் காணும். மூன்றாவது தரம் மூழ்கியே உள்ளேயே கண்ணை திறந்து பாக்கிறான். தண்ணிக்குள்ள கண்ணை திறந்து பார்த்தா சிவகங்கைக்குள்ள நடராஜா ஆடுறாரு. அந்த அற்புதமான காட்சியை அந்த மன்னன் தான் முதல் முதல் பார்க்கிறான். அந்த அதை பார்த்து அவன் 64 கலையிலையும் கைதேர்ந்த மன்னன் அவன். அந்த கலையை உணர்ந்தமுன்னா உலகில் பத்து விட்டு போயிடும். கலை உணர்ந்ததனுடைய பயனே அதுதான. கற்றேண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மத்தியண்டு வாரா நெறின்னு. அதனால படிச்சா அந்த படிப்பு நாளுடைய பயன் என்னன்னா உலகப்பத்து விட்டு ஆண்டவனத்தில் போயிச்சாதான் படிப்பினுடைய பயன். அதனால அந்த ஆட்சி பொறுப்பெல்லாம் மற்றவர்கிட்ட கொடுத்துட்டு நான் சலங்களுக்கு வழிபாடு செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தது. அந்த உருவத்தை பார்த்து அப்படியே தன்னுடைய ஓவியத்தால் எழுதிடுறானுங்க அவன் ஒரு மர பலகையில. நன்றா பல தடவை முழுகி முழுகி பார்த்து அந்த உருவத்தை அப்படியே ஒரு ஒரு மர பலகையில் எழுதிடுறான். இன்னைக்கு இந்த பழக்கம் இருக்கு. இந்த புதுசாக கோயில் கட்டுறாங்க பாருங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த மரப்பலகையில் சார்ந்து உருவத்தை எழுதி வச்சு அதுக்கு இப்போ இளங்கோயில்னு பேர் வச்சு அதுக்கு பூஜை பண்ணுவாங்க. அது போல அவன் எழுதிடுறான். எழுதிட்டு அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற சிற்பிகளுக்கு எல்லாம் ஆர்டர் கொடுக்குறான், உத்தரவு போடுறான். இந்த சிலை செய்கிற சிற்பிகள் எல்லாரும் வாங்கன்னு ஏராளமான சிற்பிகள் வந்து குவிகிறாங்க. அப்புறம் மாற்றறியாத செழும் பசும் பொண்ணு, மாற்றறியாத செழும் பசும் பொண்ணே மாணிக்கமே சூடர் வண்ண கொடுந்தே அப்படின்னு வண்டனார் பாடுறாரு. மாற்றறியாதுன்னா அது மனித அறிவால் அளக்க முடியாத அளவு, அதனுடைய பவர் அந்த தங்கத்தினுடைய அளவு. அது இத்தனை இத்தனை காற்றினே சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட தங்கத்தை கொடுத்து இந்த மரப்பலையில் இருக்கிற சிற்ப மாதிரி வடிச்சு கொடுங்க அப்படின்றாங்க. உடனே அப்புறம் சிற்பிகள் எல்லாம் பலமுறை அதைய தேன் மெழுகான செஞ்சு இந்த சாஸ்திரப்படி இருக்குதான்னு பல தரையை அளந்து அளந்து பார்த்து அதை செய்வாங்க. அப்படி தங்கத்தை காய்ச்சி ஊத்துற போது ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு குறை வந்துடுது. ஒரு தரம் கையில்லாம போயிருது. நாங்கள் பல சிலைகளை மாத்திருக்கிறோம், கோயில்கள் கட்டிட்டு இருக்கிற போது பல சிலைகளை மாற்றி கொடுத்துருக்குறோம். அந்த சிலை எப்படின்னா மெழுகாரம் செஞ்சு அதை பூரா மாற மண்ணு பூசுவாங்க, மண்ணை பூசி அதுக்கு மேலே எரிம கம்பிகள் சுற்றுவாங்க, அப்புறம் அதுக்கு மேலே ஒரு தரம் மண்ணு பூசுவாங்க, அப்புறம் கம்பி சுற்றுவாங்க. இப்போ ஏழு தரம் மண்ணை போட்டு பூசி அப்புறம் பூசி அதுக்கு மேலே அப்புறம் அந்த ஒரு பக்கம் ஓட்டை விட்டுருப்பாங்க. அதாவது அந்த மெழுகு வெளியே வரக்கு நெருப்புற போட்டு அதை சுடுவாங்க. சுட்டா சூடுன்றுடனே அந்த மண்ணு பூரா அப்படியே வெந்து தங்க மாதிரி ஆயிரும். அதுக்கு மெழுகு பூரா வெளியே வந்துடும். அப்புறம் அந்த சிலை தலையெல்லாம் வச்சு முதல்ல தங்க தூதுனா தலைதான் போய் முதல்ல அங்குள்ள குழி குகையில் சேரும். அப்படியே நிறைஞ்ச உடனே விட்டுருவாங்க. அப்புறம் அது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு அப்படியே ஆறிட்டு இருக்கு சூடு ஆறு. அதுக்கு மாதிரி உடச்சி எடுத்தாங்கன்னா அந்த உருவம் உள்ளே இருக்கும். அதில் அப்புறம் அதை உளியை சுற்றியில் வச்சு என்னென்ன செய்யணுமோ அது போதும் செய்வாங்க. இந்த மாதிரி நாங்கள் சில சிற்பிகள் பல சிற்பிகள் சிலைகளை செஞ்சுருக்கிறோம். எங்களுக்கு அனுபவம் பார்த்துருக்கோம். நாங்கள் பார்த்த அனுபவம் இருக்கு, செஞ்ச அனுபவம் இல்லை. அது அவர் பொற்களை உள்ள வேலையாச்சாது. அதனால் அப்படி நடராஜா சிலை பல முறை ஏதாவது ஒரு குறையே வந்துடுது. அரசனும் பல தரம் கேட்டு கேட்டு பார்த்து என்ன அவர்களுக்கு ஒன்றும் பதில் சொல்கிறக்கே முடியல. உடனே என்ன பண்ணுறதுன்னு சிற்பிகள் எல்லாம் அழுகிற போது பழனியில் இருந்தார் போகர். நீங்கள் இப்போ ஆரம்பத்தில் ஒரு வாழ்த்து பாட்டு பாடினீங்கல்ல சித்திரங்களுக்கெல்லாம், பழனியில்
பழனிமலை போகநாதன்,
பழனிமலை போகநாதன் சொன்னீங்கல்ல, அவர் போகர். பழனியில் இருக்கிற போகர்கள் தெரியுது. இங்கே சிதம்பரத்தில் சிற்பிகள் கஷ்டப்படுறது, சிலை வனத்தை இப்படி சிலையை பார்க்க முடியாமல் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி அவருடைய குருநாதர் தான் கருவூர் தேவர். கருவூர் இருந்திருக்கு,
கருவூர்
கருவூர் தான் கருவூர் தேவர். அவர் தான் போகருடைய குருநாதர். அவர் போகர் அவருக்கு குருநாதர். தன்னுடைய சிசைனை கருவூராங்க வாங்குறாரு. அப்புறம் வந்த உடனே இப்படி தலைவனத்தில் சிதம்பரத்தில் சிற்பிகள் எல்லாம் நடராஜா சிலையை பார்க்க முடியாம பல நாளை கஷ்டப்பட்டுக்கிறாங்க, நீ போய் பார்த்து கொடுத்துட்டு வா அப்படிங்கிறாரு. அவர் இங்கே வாராரு. ஆனால் சித்தர்கள் எல்லாம் நம்மளை போல சட்டை போட்டு வேட்டி கட்டிட்டு நல்லா அழகுபடுத்திட்டு தலையெல்லாம் சீவிட்டு எண்ணெயெல்லாம் தேய்ச்சிட்டு அப்படிலாம் வரமாட்டாங்க. பார்த்தா செடிதான் பைத்தியக்காரனா இருப்பாங்க. பாலரோடு பேயர் பித்தர் பித்து பிடிச்சவன் பைத்தியக்காரனா தான் வருவாங்க. அவங்கெல்லாம் ஒரு கோமணத்தை கட்டிட்டு தலையெல்லாம் விரிச்சு போட்டு இந்த சிற்பி எல்லாம் இப்படி கையை கண்ணத்துல கீழ்வாயில கையை வச்சுட்டு உட்காந்துக்கிறாங்க, கவலையோட உட்காந்துக்கிறாங்க. அரசனுக்கு என்ன பதில் சொல்லணும் தெரியலையே, இத்தனை நாளாக செஞ்சு குறையா வந்துருதேன்ட்டு. அப்ப அவர் வந்து ஏப்பா அப்படி எல்லாம் உட்காந்துக்கிறீங்க, என்ன கவலை அப்படின்னு கேட்கிறாரு. அந்த தலைமை சிற்பி சொல்றாரு, நீ யாரப்பா, நான் யாரா இருந்தேன், நீ ஏன் கவலையோட உட்காந்துக்கிறீன்னு ஒன்று சொல்லுங்க. அப்புறம் உடனே ஒரு ஆளுக்கு அவனை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. நாங்கள் அவங்களுக்குள்ள கோபத்தில் நாம செலவாக்க முடியும் கஷ்டப்பட்டு உட்காந்து இருக்கிறேன், இவன் ஒரு கிறுக்கம் வந்து கேட்கறான் பாருன்னு. அப்புறம் ரெண்டு மூணு நாள் இப்படியே சொல்றாங்க. அப்புறம் ஒருத்தர் என்ன சொன்னா, வெளியே தள்ள வேண்டாம், எந்த ரூமுக்குள்ள சிலை செய்வதற்குண்டான பொருளாக இருக்கணும் அதுக்குள்ள இவனை தள்ளி போட்டுக்கிறாங்க. எந்த அறையில தங்கம் அந்த மெழுகு இது வார்த்ததற்குண்டான சிராவண சாதனம் பூரா இருந்ததோ அதுக்குள்ள கருவூர்த்தி அவரை தள்ளி பூட்டிட்டாரு. பூட்டின உடனே மூணே முக்கால் நாளிகை உள்ள இருந்தாரு, கதவை திறந்துட்டு வெளியே வந்தாரு. இவரெல்லாம் பூட்டினாங்க, எங்க சித்தர்கள் உள்ள வச்சு பூட்ட முடியாம நம்மளால. கதவை திறந்துட்டு வெளியே வந்தாரு. வெளியே வந்தவுடனே உள்ள பார்த்தா நடராஜர் பிரிக்கிற சிலை பிரிக்கிற சிலை கருவூர் தேவர் வார்த்தது. இப்ப இருக்கிற சிலையும் வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கிற முத்துக்குமாரசாமி சிலையும் கருவூர் தேவர் வார்த்தது. அந்த சிலையை தங்க மிச்சமான தங்கத்தில் அந்த சிலையை வார்த்து கொடுத்து சொல்லி சொல்றாங்க, அதையும் மாத்து கொடுத்துட்றாரு. மூணே முக்கால் நாளைக்கு வார்த்தது ரெண்டுமே. அப்புறம் தான் யாருன்னு தெரிஞ்செல்லாம் கீழே விழுந்து சிற்பிகளெல்லாம் வருத்தப்படுறாங்க. இப்படி இப்படிப்பட்ட சித்தர் வந்து நாம யாருன்னு தெரியாம ஏமாந்துட்டோமே, வெளிதல் இப்படின்னு சொல்லி இப்படி திட்டமே அப்படி சொல்லி வருத்தப்படுறாங்க. அதுக்காக ஒரு குழந்தை குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே, குணமாகிக் கொள்ளல் உனக்கு இயல்பே, சித்தம்பரவாயினி சிறியேன் செப்பு முகமன் யாதுள்ளது, தெற்றென்றடியேன் சிந்தனை தெளிவித்து அச்சம் துயரேற்றி இட்டை பொழுதே அருஜோதி ஏகத்தரிடம் எதுவாமேனு வள்ளலார் பாடுறவாறு குற்றம் புரிதல் எனக்கு இயல்பு. பட்டினத்தார் சொல்றார் ஒரு பாட்டுல, சொல்லால் வரும் குற்றம் சிந்தனையால் வரும் தோடம், செய்த பொல்லாத தெய்வனை பார்வையில் பாவங்கள், புண்ணிய நூறு அல்லாத கேள்வியை கேட்டிடும் தீங்குகள், ஆயமற்ற எல்லா பிழையும் பொறுத்தல் வாய்க்கட்சி ஏகம்பரேன்னு கேட்கிறாரு. அந்த மாதிரி அந்த குற்றத்தை பொறுத்தல் வேணுமே எல்லாரும் கேட்கறாங்க. உடனே அடுத்த நாள் அரசனுக்கு செய்தி விட சிலை வார்த்தாச்சுன்னு உரசன் தன்னுடைய பரிவாரங்களோட மேலதாளங்கள் முழங்க அதுக்குள்ள மரியாதை பொருளா எடுத்துட்டு வர்றாரு ராஜா. ராஜா வந்தவுடனே சிற்பிகள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நடராஜா சிலை எடுத்து காட்டுறாங்க. எடுத்து காட்டினா அந்த அரசன் அடைஞ்ச ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. அப்புறம் அந்த அரசன் ஒரு சந்தேகம் கேட்கிறான். என்ன சந்தேகம்னா, நான் எழுதின அந்த வடிவத்தை விட இந்த வார்த்திருக்கிற சிலை வந்து 1000 மடங்கு சிறப்பு அதிகமா இருக்குது. நான் எழுதல இத்தனை நுட்பங்கள் இல்லையே நான் எழுதின சிலையில, என்ன அறிவு கிட்டதுதான் நான் எழுதியிருந்தேன், இது அருளறிவாளம் செஞ்ச மாதிரி இருக்குது, இது என்ன சிலை எவ்வளவு உட்பதமா இருக்குது, இந்த மாதிரி நான் எழுதலையே அப்படின்னு சொல்லி கேட்கிறான். சரி சிலையான இறைவனுடைய சிலை அமைஞ்சிருக்குது, அவருக்கெல்லாம் பரிசு கொடு அப்படின்னு சொல்லி சொல்றானுங்க. அப்ப மந்திரி சொல்றாரு, அரசே பரிசு கொடுக்கறது நான் வேண்டாங்களே, அதாவது சிற்பம் நாம கொடுத்த ரங்கத்திலேயே செஞ்சிருக்கிறாங்கன்னா நம்ம ஒரு பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க, ஏதாவது கலப்படம் பண்ணிக்கிறாங்க பார்க்கணும் அப்படின்னு. உடனே உரைச்சு பார்த்தா அது ஒரு கலப்படம் இருக்குது. என்ன கலப்படம்னா, தாமிரம் கொஞ்சம் கலந்துக்கிறேன், தாமிரம் காப்பர்னு சொல்றாங்களா, காப்பர் செப்பு செப்பு அது கொஞ்சம் கலந்துருக்குது. இது கலந்துருக்கு தெரிஞ்ச உடனே அரசன் என்ன பண்றான், அந்த சிற்பிகள் எல்லாம் விரண்டு நேப்பி தேதி எது கலந்தைங்கன்னு கேட்கறாங்க. கேட்ட உடனே அவன் இவங்களை காட்டி விட்டாங்க, இந்த பைத்தியம் செஞ்சதுன்னு. அப்புறம் உடனே அவரை பிடிச்சி ஜெயில போடுன்றாங்க, நீ எதுக்கு செப்பு கலந்த காப்பர் எதுக்கு கலந்த அப்படி முடிச்சு அந்த ஒரு காரைக்கிறக்க தொண்டாக்கி ஒரு ராம்ப சிலை மாதிரி உண்டாக்கி அதில் போட்டுறாங்க. உடனே அப்புறம் அங்கேருந்து குழந்தையிலேருந்து போகர் வாதாரத்தினுடைய மாணவர்களை கூட்டிட்டு கும்பமுனி மச்சமுனி சட்டமுனி பிரம்மரிசி கொங்குனர் புளிப்பாணி போரக்கர் வள்ளுவர் இத்தனை பேர் அவர் கூட இருந்தாங்களோ அவரை பூரா கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்த உடனே இந்த பாணிக்கின்னு, இந்த நீ என்ன தங்கமே கொடுத்தியும் என் தங்க தலைவர் தங்க இடம் போட்டு எடுத்துக்கோ. அது என்ன அவங்க கல்லை தொட்டாங்கன்னா புண்ணாகிறதாச்சு ஒரு கேட்டுட்டு தங்கமாக போய் செய்யணும், அதாவது இச்சையிலார் இட்ட மலம் பட்ட இடம் பொண்ணாகும்னு சட்டம். ஆசை இல்லாதவன் எந்த இடத்துல மலம் இருக்கிறானோ அந்த மலம் பட்ட இடம் தங்கமாயிரும். அந்த படிச்சு செங்கலை தலைக்கு வச்சுதானே படுத்தாரு சுந்தரமூர்த்தி சாமி, தங்கமாயிடுது. அதுபோல அந்த தங்கத்துக்கு தங்க நடராஜா சிலைய தங்கத்துக்கு தங்க எடை போட்டு கொடுத்துட்டாங்க, தங்கத்தை எடுத்து வச்சுக்கிட்டாரு. அப்புறம் என்னுடைய கருவூர்த்தேவன் எங்கேனாரு, அவரை ஜெயிலில் அடைச்சி வச்சுக்கிறாங்க. அங்க போறாரு, அங்கே போகரே போறாரு, உள்ள போய் கருவூரா குருநாதான் சத்தம் கேக்குது. ஒருத்தரை யாரையும் பார்க்க முடியல, சித்திரங்களை எப்படி நாம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அதுக்கு பிறகு அப்புறம் ஒருத்தரம் கூப்பிடுறாரு, அப்புறம் சத்தம் கேக்குது, ஆடவல்ல வாப்பா உன்னை ஜெயில போட முடியாதுன்னு இவங்களுக்கு யாருக்கும் தெரியாது, நீ காத்தாலே கடலாலே புணலாலே இதனாலே யாரையும் அடைக்க முடியாது, அப்படிப்பட்ட பெருமை உள்ளவங்க நீங்க யோகர யோகிகள் எல்லாம், அதனால நீ எல்லாரும் காணும்படியா வெளியே வாங்கினாரு. வெளியே வந்துட்டாரு, வெளியே வந்த உடனே அரசனுக்கு அந்த தங்கத்தை கொடுத்து சிலையை தூக்கிட்டு பழனிக்கு போயிட்டாரு. பழனியில போய் 48 நாள் அங்க உருப்போடுற அரசு நடராஜா சிலையை வச்சுட்டு இந்த மன்னனு மற்றவங்க எல்லாரும் அழுது புறம்புறாங்க, எப்படி சிலை செஞ்சு இப்படி போய் போகிற எடுத்துட்டு போயிட்டாரு, நாம என்ன செய்யறது அப்படின்ட்டு. அப்படி உடனே சில பேர் யோசனை சொல்றாங்க, அவங்க வந்து பெரிய சவ ஞானிகள், அவங்களுக்கு கோபம் வந்ததுன்னா நமக்கு நன்மை செய்யறக்காகத்தான் வருமா, அதை வரும் தீமை செய்யறதுக்காக கோபம் வராது, நமக்கு ஒரு பாடம் போட்டுறதுக்காக வரும். அந்த சிலையை எடுத்துட்டு போய் அங்க வச்சுக்கி நாங்க எல்லாரும் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டோம்னா சரி எடுத்துட்டு போக சொல்லிடுவாரு அப்படின்ட்டு. அப்புறம் இங்கிருந்து அப்புறம் எல்லாரும் போறாங்க, பழனி போறாங்க. அப்புறம் அங்க போய் அந்த சிலையை கேட்கறாங்க, போய் கொடுக்கிட்டாரு. அதுல செம்பு கலந்த என்ன காரணம்னு கேட்கறாங்க. செம்பு கலந்தது என்ன காரணம்னு கேட்கற போது, நீ கொடுத்த தங்கத்திலேயே அந்த சிலையை செஞ்சோம்னா பாக்குறவன் கண்ணெல்லாம் குருடாயிரு, அதுலேருந்து வார ஒளிய தாங்கக்கூடிய அந்த ஆற்றல் மனித கண்ணுக்கு இல்லை, அந்த ஆற்றலை கொஞ்சம் குறைப்பதற்காக அந்த காப்பருடைய காப்பரு அந்த கொடுக்கற பச்சையில காப்பரையே சேர்த்துல அதனுடைய பவர் உள்ள பச்சனை சேர்த்திருக்கிறோம். அந்த பச்சனை சேர்த்தியே காப்பர் தாங்க அதனுடைய ஊழியம் அங்க வைக்கிறக்கா கொஞ்சம் அதுக்காக செஞ்சிருக்கிறோம். இப்ப மனிதனுடைய கண்ணுக்கு எந்த அளவு அதுல இருந்து ஒளி வருவோமோ அந்த அளவு தான் வரும். ஏன்னா கண்ணுக்கு ஒரு பவர் இருக்குது. அதாவது ஒரு பையனை கண்ணாடி கடையை சேர்த்துருந்தாங்க, கண்ணாடி சாமான்களே பூரா அங்க இருக்கு. அவன் போய் சேர்ந்து ஒரு 10 நாள் அங்க இருக்கிற கண்ணாடி சாமான் பூரா வெடிச்சு போச்சு. பெங்களூர் நடந்தது. அப்புறம் உடனே என்னடா எங்க இப்படி கேட்டா, அப்புறம் அவன் ஆஸ்பத்திரியில் போய் காட்டினா இந்த பையன் கண்ணிலிருந்து வர சக்தியை தாங்குற உங்க கண்ணாடிக்கு இல்லை அப்படின்னு சொன்னா அவன் கடை விட்டு வழிபடுத்தி விட்டுறாங்க. கண்ணாடி கடையிலேயே அவனை சேர்த்துறது விட்டுட்டாங்க. அது போல கண் ஐப்ப வரணும், அதுக்கு பேரு சில சில பேருடைய கண்ணு அவ்வளவு வார்த்தை இருக்கும். அப்புறம் அதை சொல்லி அப்புறம் கருவூர் தேவர் மற்ற தேவர்கள் எல்லாரும் வந்து சிதம்பரம் நடராஜா கோயில அமர்ந்து அந்த கோயில் 40 ஏக்கர் நிலம் பரப்பரவுல நடராஜா சிலை அமைச்சர் இடம் கோயில் வடைவிடம் போட்டு அந்த சிற்பசாஸ்திரம் 63 நூல்கள் மொத்தம் கருவூர் தேவர் சொன்னது 63 நூல்களும் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு இருக்கு அன்னைக்கு சொன்னது அந்த சிதம்பரம் எந்த அளவுல கட்டிருக்கிறாங்கன்னு சிதம்பரம் கோயில கொடிமரத்துக்கு போற வழியில இடது பக்கம் அந்த அருகால் படியில பாத்தீங்கன்னா அது அந்த சிதம்பரம் முளக்கோல்னே போட்டிருக்கேன், அளவு போட்டிருப்பாங்க. இங்க இருக்கிற அளவு வேற, கோயில் அளவு வேற, வீட்டு அளவு வேற, கோயில் அளவு வேற. இந்த பாருங்க, இந்த மாதிரி நடராஜாவுடைய சிலையை கருவூர் தேவர் தான், கருவூர் தேவரும் போகரும் மற்ற எல்லாரும் சேர்ந்துதான் நடராஜ பெருமானை பார்த்தது. இதுதான் சிதம்பரம் கோயில் உண்டான தலைவரில் சுருக்கமா சொல்லிக்கிறோம். அடுத்து இந்த சிதம்பரம் கோயிலுக்குள்ளேயே 5 சபை இருக்கு. எப்படி அகத்தில் 5 புறத்தில் 5 இருக்கோ, அகக்கறி 5 புகக்கறி 5ஓ, அது போல நடராஜாவுக்கு அகத்திலேயே 5 சபை. அதாவது நடராஜா ஆடுகின்ற இடம் அதுதான் சிற்சபை, சித்திர அறிவு சிற்சபைன்னு பேரு. அதுக்கு வெளியில் ஒரு பெரிய மண்டபம் ஐயர் மற்றவங்க எல்லாரும் போய் வழிபாடு செஞ்சு நின்றுட்டு இருப்பாங்க. நடராஜா பாவாடைன்னு போடுவாங்க, சக்கரை பாவாடை, தயிர் பாவாடை, கல்கண்டு பாவாடைலாம் போடுவாங்க. அந்த மண்டபம் நிறைய ஒருடைய வேதத்துக்கு சாதம் கொட்டி பரப்புவாங்க. அதுக்கு பேரு கல்கண்டு பாவாடை, கல்கண்டுலேயே சாதம் சமைச்சு கொட்டுவாங்க. இந்த தை பூசத்துக்கே அன்னைக்கு எல்லாம் தயிர் சாதம் போட்டு கொடுப்பாங்க. அதுக்கு பேர் பொற்சபைன்னு பேரு, அது பொற்சபை. அப்புறம் அடுத்து அதுக்கு நேர் ஏத்தாவில கொடிமரத்துக்கு பக்கத்துல ஒரு சபை இருக்கு. அங்கே கூட இந்த மார்க்கண்டேயரை உதச்ச தாண்டவம் என்ற தூண் ஒரு தூண் இருக்கு. காலசம்ஹார தாண்டவம்னு பேர் போட்டிருப்பாங்க, காலசம்ஹார தாண்டவம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு சபை இருக்கு, அது நிறுத்த சபை. காளியோட நடனமாடி அந்த காளி தோற்று போன இடம் தான் நிறுத்த சபை. அந்த நிறுத்த சபையில தான் நடராஜா தன்னுடைய காலை தூக்கி இடது காதுல கொண்டாந்து அந்த குழந்தை மாட்டிட்டு அதுக்கு மேல காலை தூக்குறாரு. அதுதான் அந்த தோடுடைய சபை. என்ன அந்த காதல மாட்ட அணைக்கு பேரு தோடு. அதைத்தான் பாபாஜி அவர்கள் தொடநகை தொடநகை அப்படின்னு சொல்லி வச்சது. இந்த இடம் தான் நம்முடைய காதுக்கு கீழே தான் பிரம்மரந்திரம் இருக்குது. அகத்தில் இருக்கிற இடம் இது. ஏன் இந்த இடத்துல அகத்தில் வச்சாங்கன்னா இங்கதான் உபதேசம் பண்ணி கேட்கிற இடம் காது. மூக்கில் சொன்னா கேட்காது, வாயில சொன்னா கேட்காது, உபதேசம் பண்ணிடம் காது தானே. அதனாலதான் அங்க காது சொல்லி அங்க வச்சாங்க. புறத்தில் இருக்கிறது 12 அங்கலத்துக்கு மேல, தலைக்கு மேல. அதையே பாபாஜனுடைய ரகசிய மொழியில
தொடநகை
என்று அழிச்சுள்ளார்கள். அதை இப்போ இன்னைக்கு கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஐயா. அதனால அது சித்திர சபை. அந்த இடத்துக்கு பேரு நிறுத்த சபைன்னு பேரு, நிறுத்த சபை. நிறுத்த சபை ஆச்சுக்கலாம். அதே நடராஜா ஒரு காலம் தூக்கி ஆடுற இடம். அந்த சபையில் அந்த அங்க இருக்கிற தூண்ல பாத்தீங்கன்னா 3000 தேர்கள் இருக்கு. 3000 தேர், அதாவது சிரம்பத்தில் இருக்கக்கூடிய 3000 தீட்சிதர்கள் கைலாயத்திலிருந்து வந்து இறங்கின தேர். அந்த தேர் 3000 பேர் மொத்தம் தில்லை 3000 பேரு. தில்லைவாழந்தம் அடியா இருக்க முடியாது. தில்லைவாழந்தார்கள் 3000 பேர். இந்த 3000 பேர்களும் தனித்தனியான தேர்ல வந்துடுறாங்க. அதுதான் அந்த 3000 தேர் இருக்கு அந்த 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 சபையில. அடுத்து பேரம்பலம்னு கிழக்கு வழியா வர வழி வந்தீங்கன்னா ஒரு மணிக்கு ஒரு மணி ஆனா 2 மணி 3 மணி 4 மணி அடிக்கிற ஒரு மணி இருக்கு. தேர் வடம்பெல்லாம் கிடைக்கு, பெரிய மண்டபம். அது பக்கத்துல உங்க பேரு பேரம்பலம். அதுக்கு பிறகுதான் அப்புறம் மகாமண்டபம், 1000 மண்டபம். இது 5 5 நடராஜா கோயிலுக்குள்ளேயே இருக்கிற சபை. அதாவது அகத்தில் இருக்கிற சபை, புறத்தில் இருக்கிற சபை தான் அப்புறம் சிதம்பரம். இது 40 ஏக்கர். அடுத்தது வெள்ளியம்பலம், மதுரை வெள்ளியம்பலம். அதாவது கால்மாறி ஆடுந்து இரண்டு முனிவர்கள் வந்து நடராஜா அப்படி ஒரே கால நின்று ஆடிட்டு திருவிளையாடல் புராணத்துல வருது, உருமாறி பவக்கடல் வீழ்ந்து ஊசல் என தடுமாறி உடலும் ஆக்கள் கருமாறி கதியடைய கால் மாறி நடித்தவரை கருத்துள் வைப்பாம்னு பரஞ்சோதி முனிவர் பாடுறாரு. பரஞ்சோதி முனிவர் பாடுறாரு. அது போல அங்க கால் மாறி நான் ஆட நேரான், அங்க இருக்கிற சிலை கல் சிலை, இங்க இருக்கிறதே தங்கம், அங்க இருக்கிறது நடராஜா. மதுரை போனீங்கன்னா பாக்கலாம், போற வழியிலேயே நடராஜா தாண்டித்தான் உள்ள போகணும், போற வழியிலேயே நடராஜா சபை இருக்கு. கருங்கல்லால அவ்வளவு பெரிய சிலை அற்புதமா வடிச்சிருப்பாங்க. அது வெள்ளியம்பலம், வெள்ளியம்பலம் அதாவது மதுரை மீனாட்சி சுக்கநாதருடைய ஆலயத்திலே நடராஜாவுடைய தாண்டவ அவசியம் பார்க்க வேண்டிய இடம். மதுரையில மதுரையினுடைய பெருமை சொன்னா அது இன்றைய ஒரு மணி நேரத்துல முடியாது. அவ்வளவு பெரிய சபை. எப்பாவது மதுரை போனீங்கன்னா நான் அந்த மீனாட்சி அம்மன் கோயில் பாருங்க, எல்லாரும் அவசியம் பார்க்க வேண்டிய இடம். அது போக பெருமாளுடைய கோயில் மூன்று கோலம் அமைஞ்ச கோயில் அங்க இருக்கு. அதாவது நின்ற கோலம், அமர்ந்த கோலம், கிடந்த கோலம். இந்த மூன்று கோலத்தையும் பெருமாளுக்கு மூன்று கோலம் இருக்கு. நின்ற கோலம்னா நின்றுட்டு இருப்பாரு, ஸ்ரீதேவி பூதேவியோடு நின்று இருப்பாரு. இருந்த கோலம்னா மகாலட்சுமி மடியில் உட்கார வச்சுட்டு லட்சுமி நாராயணர், அதுக்கு பேர் லட்சுமி நாராயணர் பேரு, அது உட்காண்டிருப்பாரு. இன்னொன்னு கீழே படுத்த கோலம், படுத்துட்டு இருக்கிற கோலம் தான் அதிகமா இருக்கு. எங்க பார்த்தாலும் அதிகமா ஸ்ரீரங்கம் இப்படி பல இடங்கள் எல்லாம் படுத்துட்டே இருப்பாரு, அது கிடந்த கோலம்னு பேரு. இந்த மூன்று கோலமும் ஒரே கோயில பார்க்கணும்னா மதுரையில தான் பார்க்கலாம், மதுரையில பாக்கலாம். அது கூடநடகர்னு பேரு, சாமிக்கு பேரு கூடநடகர். முதல் தளத்துல நின்ற கோலம், அடுத்த தளத்துல அமர்ந்த கோலம், மூன்றாவது தளத்துல அமர்ந்த நின்ற கோலம், கிடந்த கோலம், நின்ற கோலம், கிடந்த கோலம், அமர்ந்த கோலம். இப்ப கட்டின ராமர் கோயில்ல கீழே இருக்கிறது நின்ற கோலம், அதுதான் பாலமுருகன். இப்ப இருக்கிற அயோத்தியில் கட்டிக்கிற முருகன் கோயில் ராமர் கோயில் நின்ற கோலம் தான் கீழே கீழ் தளத்துல இருக்குது. அதுக்கு மேல ஏறினீங்கன்னா அப்புறம் ராஜாராமன், ராஜாராமன். அதுக்கு மேல ஏறினீங்கன்னா அரசாட்சி செய்யற ராமநாம வீட்டு இருக்கிறாங்க. மூன்று மாதம் தான் இப்பயும் அங்கேயும் வச்சிருக்காங்க. அதனால மதுரை போனீங்கன்னா இந்த நடராஜாவை மட்டும் பாத்துட்டு வராம அந்த கூடரழகரையும் பாத்துட்டு வரலாம்.
கூடரழகர்,
ஆமா கூடரழகர். மூணு கோண்டமும் மூன்று கோணமும் கூடனிடம், அதனால அதுக்கு கூடல் மாநகர்னு ஒரு பேரு சிதம்பரத்துக்கு. சிதம்பரங்கிற மதுரைக்கு, மதுரை அது திருவிளையாடல் 64 திலையோ திருவிளையாடல் நிகழ்ந்த மாதிரி இங்கே 63 நாயன்மார்கள். அதாவது இது தங்கம், அது வெள்ளி. வெள்ளி தங்கத்தை விட வெள்ளி கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிடலாம்ல. தங்கம் வாங்கினா 50,000 வேணும், வெள்ளி வாங்கினா 10,000 5,000 இந்த போது வாங்கிடல. அதாவது இவரை விட எளிமையானவர் நினைத்தவர் நடராஜா அடையிறது அவ்வளவு சாதாரணமா இல்ல. 63 ஒரு சினிமா படத்துல பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு ஒரு கதாநாயகன் இருப்பான், ஒரு வில்லன் இருப்பான். அப்புறம் பாத்தீங்கன்னா பதம் பாக்குற போதெல்லாம் அந்த வில்லன் ஜெயிக்கிற மாதிரி இருக்கேன், கடைசியில வில்லன் தோத்து போயிருவேன், கதாநாயகர் ஜெயிச்சிருவாரு. 63 நாயன்மார்ல 63 நாயன்மார்களும் கதாநாயகர்கள், நடராஜா தான் வில்லன். கடைசியில் நடராஜா தோத்து போவாரு. எல்லா நாயன்மார்கிட்ட நடராஜா தான் தோத்து போவாரு. அதனால அவரு தன்னுடைய பக்தனுக்கு பெருமை கொடுக்கலாம், தோத்து காட்டுறாரு. உனக்காக நான் என்னுடைய எளிமையை என்னுடைய பவர்ல அழைக்கிட்டு உனக்காக நான் தோல்வி தரேன் அப்படின்னு சொல்லி பெருமையாக நடராஜா தான் இல்லை. அதனால அங்க அந்த அதே நடராஜாவுடைய எளிமையை காட்டுறதுக்காக அப்படி செஞ்சு காட்டினாரு. இந்த தாரகாமணத்து முனிவர்கள் பல மிருகங்களை எல்லாம் ஏவறாங்கல்ல, பாம்பை ஏவறாங்க, மண்டையோடு ஏவறாங்க, புலி ஏவறாங்க, யானை ஏவறாங்க, இதெல்லாம் ஏவி விட்டாங்கல்ல சாமி போய் கொண்டு வான்னு சொல்லி அப்படியெல்லாம் ஒன்று ஏவி விடுற போது அதை பூரா பிடிச்சி போய் தோல்ல போட்டாரு. பாம்பு ஏவினாரு, அதை முடிச்சு தோல்பாட்டாரு, புலி ஏனா உரிச்சு தோற கட்டிட்டாரு, யானை உரிச்சாரு மேல போத்திட்டாரு. இது இவருடைய பலத்தை காட்டுறக்காக இல்ல, பலத்தை காட்டுறது அவர் கிட்ட காட்டின்னு பண்றது. இது எதுக்காகன்னா இது ஏதாவது ஒண்ணு திரும்பி போனா அவர்களை கொண்டு போடும், யாரு ஏவுனாங்களோ அவனை கொண்டு போடும் அது போய். அதுக்காக இவர் இது பிடிச்சி அடக்க வச்சாரு. இவருடைய கருணையினால்தான் அதை அடக்கினாரு. அதை வர அவங்க சாகாமி கொடுங்கிறக்காகத்தான். அதுக்கு பிறகுதான் அவங்க உண்மை உணர்றாங்க, இது நமக்கு மேல ஒரு ஆற்றல் இருக்குது, அவங்க நமக்கு மேல ஒரு ஆற்றல் இல்லைன்னு அவங்க நினைச்சிருந்தாங்க. நமக்கு மேல ஆற்றல் இருக்குது நான் தான் அப்படிங்கறது காட்டுறதுக்காகத்தான் ஈசன் வந்து அந்த விளையாட செஞ்சாரு. அது போல அங்க ரொம்ப எளிமையா இறங்கி வந்து அருள் புரிவாரு. பன்றிக்குட்டிக்காக போய் பண்ணியா போய் பால் பால் கொடுத்தாருன்னா இதை விட கருணை எனக்கு வேணும். அந்த பண்ணி என்ன செய்யுது, ஒன்றும் செய்யல. அது எங்க போனா இடம் கிடைக்குமோ ஆனா கோயிலுக்கு போயிருக்குது. கோயிலை சுத்தி சுத்தி வர யாரும் வாழைப்பழத்தோடு சோறு கீழே போட்டாங்கன்னா தின்னு போட்டு கோயிலை சுத்தி பொழுதோட காட்டுக்கு ஓடிடுது. அப்புறம் கோயில் தான் கிடைக்க தின்னு போட்டு பொழுதோட காட்டுக்கு ஓடிடுறது. ஒரு எட்டு குட்டையும் போட்டு செத்து போச்சு. உடனே இவர் பன்றியா மாறி போறாங்கன்னா இப்ப இதை விட இனிமையா இனிமையா எங்கே போய் பண்ண முடியும். அதனால துஞ்சு பன்றி தோயா குருவலைகளின் துன்பம் புறாதென்று தாயாய் முளைப்பாலும் தந்தனையேன்னு வள்ளலார் பாடுறாரு. துஞ்சு பன்றினா செத்து போகுது பன்றி. துஞ்சு பன்றி தோயா குருவலைகளின்னா அது கூட பால் குடிக்காத குட்டிகள். தாய்ப்பால் உயிர்ந்தா தான் பால் வரும், உயிர் இல்லாதனால பால் வர மாட்டேங்குது. அதான் துஞ்சு பன்றி தோயா குருவலைகளின் துன்பம் புறாதென்று தாயாய் முளைப்பாலும் தந்தனையே அப்படிங்கிறாரு. அது போல அப்ப இறைவனுடைய கருணைக்கு அளவே இல்லாதனாலதான் அவர் நீ தங்கமே வாங்கி போடணும்னா நீ வெள்ளியாவது வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லி இதை விட கொஞ்சம் வெள்ளி குறைவு, தங்கத்தை விட விலை குறைவு, இன்னைக்கு விலை குறைவு தானே அது. இதுவரை இதை விட ரொம்ப நடராஜா விட அவர் இடமே சீக்கிரமா அருள் புரிஞ்சிடுவாரு. அது ஒரு வலியை போய் ஆட்கொடுற பெருமை அங்கதே அதிகம். இங்க ரொம்ப சோதனை, இங்க இவர்கிட்ட இருந்து வெற்றி பெறது ரொம்ப கஷ்டம். நடராஜா கிட்ட இருந்து வெற்றி பெறதுன்னா அவர் சாதாரணமா முடியாது. ரொம்ப வைராக்கியம் உள்ளவங்க தான் இவர்கிட்ட அருள் பெற முடியும். ஒண்ணும் இல்லாத கூட குற்றம் செஞ்சவனையும் கூட குணமா ஏற்றுக்கொள்ளக்கூடியது மதுரை. அதனாலதான் அது வெள்ளியா வச்சாங்க. அடுத்தது தாமிரம் திருநெல்வேலி போயிருப்பீங்க நினைக்கிறேன். தாமிர சபை அது இதை விட குறைவு, இந்த வெள்ளியை விட அது விலை குறைவு. தாமிரம்
செப்பு,
ஆமா செப்பு, இதை விட எளிமையானவர் அவரு, இவரை விட எளிமையானவர். அதனால அது தாமிர சபைன்னு பேர் வச்சாங்க. அது அவசியம் பார்க்க வேண்டியதுதான். திருநாவுக்கரசர் துரியான சம்பந்தர் பாடல் பெற்றதெல்லாம் அது திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலின்னு பாடுறாரு திருநாவுக்கரசர் சுவாமிகள். உலகமெல்லாம் புகழக்கூடிய திருநெல்வேலி சபை அவசியம் பார்க்க வேணுங்கிறாரு. அவச்சு சித்திர சபை திருக்குற்றாலம் போயிருப்பீங்க. குற்றாலத்துல அதாவது ஆமா உற்றார் யாருளரோ உயிர் கொண்டு போம் பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் யாருளரோ. இந்த தலையை நீ வணங்காய் அப்படிங்கிற திருவங்க மாலையில திருநாவுக்கரசர் சுவாமி திருக்குற்றாலத்தை பாடுறாரு. அந்த அது ஏன் அந்த பாட்டை போய் உற்றார் யாரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்தனை ஏன் நினைக்கிறாருன்னா, நம்முடைய தமிழ்நாட்டுடைய கடைசி எல்லை குற்றாலம். தமிழ்நாடு எல்லைக்குள்ளேயே எவனை வராம பாதுகாக்கிறதுக்கா அங்க நினைக்கிறாரு. எல்லை பாதுகாவலன்னு நாட்டு வச்சுக்கிறாங்கல்ல, ஒவ்வொரு நாட்டிலயும் எல்லையிலேயே படை நீட்டி வச்சுப்பாங்க. அது போல நடராஜா நம்ம நாட்டுக்கு நன்றாக தெற்கு எல்லையில சித்தால குற்றாலத்துறை ஐயசனையும் வடக்கு எல்லையில கைலாயம் இதுக்குள்ள வேற அவருடைய அனுமதி இல்லாம யாருக்குள்ள வர முடியாது உள்ள. அதனாலதான் குற்றாலத்துறை கூசன் எல்லாம் நம்ம குற்றார் யார் வரும் அப்படின்னு அங்கதான் அங்கதான் போய் போறாரு. அதனால குற்றாலம் அவசியம் போய் பார்க்க வேண்டிய ஸ்தலம் தான். அடுத்தது திருவாலங்காடு அதாவது அந்த அம்மையார் வந்து காரைக்கால் அம்மையார் வந்து இறைவனிடத்துல வரம்பெற போது அரவாணி ஆடும்போது நடுநல் கீழே இருக்கவேன்னு கேட்டாங்க. அப்புறம் கணவன் தனக்கு வேண்டான்னு சொன்ன உடனே இந்த அழகான உடம்பு அவங்க வேண்டான்ட்டான். வனப்பு மிக்க தசிப்பொதி நீங்கி பேய் வெடிவே அடியனுக்கு பாங்குற வேண்டும் என்று பரபரதாள் பற்றி நின்றாள். பேய் வடிவன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. அந்த பேய் வடிவன் கேட்கற போது அப்ப அது அந்த மாதிரி காளியினுடைய வடிவம், அது காளியினுடைய வடிவம். இங்க சிதம்பரத்துக்கு போக சொல்றதுக்கு சிதம்பரத்துல ஏற்கனவே ஒரு காளி இருக்கிறாங்க. சிதம்பரத்துக்கு எவ்வளவு பெருமையோ அதே பெருமை திருவாலங்காட்டுக்கு. அது எந்த காலத்துல தோன்றுச்சுன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் இப்படி சொல்றாங்கன்னு தவிர காலம் நம்ம அளவுபட்டு கொள்ள முடியாது, அவ்வளவு பெருமை உள்ளது. அதனால இங்க ரெண்டு காலி கூட ஒண்ணு வச்சு அப்புறம் அவங்க கூட சண்டை வந்து. அதனால நீ திருவாலங்காடு போயிரு, அங்க போய் முதல் பன்னிரு திருமுறையில முதல் பாட்டு பாடுறது அம்மையார் தான் காரைக்காலமே. அதுக்கு பிறகுதான் திருஞான சம்பந்த சுந்தர மாணிக்கவாசி எல்லாரும் அந்த மூத்த திருப்பதி, அதுக்கு மூத்த திருப்பதிகம்னு பேரு. அம்மையார் பாருங்க அந்த பதிகத்துக்கு பேரு மூத்த திருப்பதிகம். எல்லாத்துக்கும் மூத்தது அது. கொங்கை திறங்கி நரம்பெழுந்து குண்டுகள் வெண்பட்குழிவயிற்று பங்கி சிவந்து இரு பட்கள் நீண்டு பரடுயர் நீள் கணைக்கால ஓர் பெண்பேய் தங்கி அலறி உலறு காட்டில் தாழ் சடை எட்டு திசையும் வீசி அங்கங்குளிர்ந்து அனல் ஆடமிடுங்க அப்பனிடம் திருவாலங்காடே அப்படின்னு பத்து பாடுது. அதுக்கு மூத்த திருப்பதிகம் பாதிக்கிறாங்க. அது போக இந்த இப்ப நாங்க பாடுற பாட்டு நட்டப்பாடைன்னு இசைய பண்ணுண்டு வருது பண்ணுங்கிறது நட்டப்பாடை. இந்த அம்மையார் தான் திருஞான சமுத்திர கடை எடுத்து கொடுக்குறாங்க. நட்டப்பாடை பட்டு தான் திருஞான சமுத்திர முதல் பாடினாரு. நட்டப்பாடை அப்படி தோளுடைய சேவை அப்படிங்கிறது நட்டப்பாடை. இந்த அம்மையார் பாடுறது நட்டப்பாடை தான். அதனால அந்த திருகாலங்காட்டுக்கு போற காரணம் இங்க ஒரு காலி இருக்கிறதுனால இல்லைன்னா சிதம்பரத்துக்கு தான் போய் பாருன்னு சொல்லியிருப்பாரு. அங்கே ஒரு காடு இருக்கிறான், நீ அங்கே போய் திருகாலங்காட்டு போய் அண்டபுரம் இருந்து ஆடுகின்ற ஆலங்காடுதலி நம்முடைய கோரங்கான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. எடுத்த திருவடிக்கு என்று பிறக்கார சொல்லி அந்த தூக்கின பாதத்தையும் கீழே அம்மையார் இருக்கும்படியா அனுப்பிச்சாரு. வேற அந்த திருவடி நிழல இன்றைக்கு அமைஞ்சிருக்கிறாங்க. அதனால இப்ப உங்களுக்கு ஏதாவது 10-15 நிமிஷத்துக்கு சந்தேகம் இருந்தா கேட்கலாம்.
நிச்சயமா நிச்சயமா ஐயா, நீங்க அருமையா சொன்னீர்கள். இன்று நாங்கள் திருவாலங்காடு சென்று ரத்தின சபையை பார்த்தோம். அங்கு காரைக்கால் அம்மையார் இறைவனுக்கு வலப்பக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றார். அதற்குரிய விளக்கத்தை கேட்டபோதுதான் ஐயாவிடம் இருந்து இந்த அற்புதமான பேச்சு வெளிப்பட்டது. ஒரு மணி நேரம் ஐயாவிடம் இன்னொரு கேள்வி எனக்கு சொல்லியிருந்தார். அது எங்களுடைய சாதகர்கள் அறிய வேண்டும் என்பதற்காக, சிதம்பரத்தில் 1000 கால் மண்டபம் உண்டு என்று நாங்கள் போய் பார்த்திருக்கின்றோம் எல்லோரும், ஆனால் நாங்கள் எண்ணி பார்த்ததில்லை அது 1000 இல்லையா என்று. ஐயா என்று ஒரு அற்புதமான செய்தி சொன்னார் அந்த 1000 கால் மண்டபத்தை பற்றி. ஐயா திருவாயாலேயே அதை கேட்போம் ஐயா.
1000 கால் மண்டபம் வந்து தமிழ்நாட்டில் வந்து 8 ஆலயங்கள் இருக்கு. 1000 கால் மண்டபம் இருக்கிற ஆலயங்கள் 8. அந்த 8ல 1 சிதம்பரம், 2 திருவாரூர், அது அடுத்தது காஞ்சிபுரம், அடுத்தது ராமேஸ்வரம், அடுத்தது ஸ்ரீரங்கம், அடுத்தது திருவானைக்கோவில். இப்படி 8 இடத்துல சைவத்தலங்கள் 7, வைஷ்ணவத்தில் ஒரே ஸ்தலத்தில் தான் 1000 கால் மண்டபம். இந்த 7 ஆலயத்திலேயே 1000 கால் இருக்கும். சிதம்பரத்தில் இருக்கிறமான 1000 கால் மண்டபத்திலேயே மட்டும் 999 காலத்தே இருக்கும். 999 கால் அந்த திருக்குறள் படித்தவங்களுக்கு தெரியும். 999வது குறள் என்னன்னா, யாருடைய முகத்தில் சிரிப்பு இல்லையோ அவனுக்கு வந்து பகலே இல்லையா. யாருடைய முகத்துல சிரிப்பு இல்லையோ அவனுடைய வாழ்க்கையில பகலே கிடையாது, இரவு தான் அவனுங்கிறாரு.
சூரியன் இல்லை,
சூரியனே இல்லை. சிரிப்பு இருந்தா தான் வெளிச்சம் இருந்தா தான் சிரிப்பே வரும். சிரிப்பே அதாவது அந்த 999வது குரல். அடுத்த குரல் தான் 1000. நகுதல் அதாவது நகுதல் என்ற குரலை பாருங்களேன். பகலின்பால் பட்டன்றிகள் நம்முடைய நகுதல் இல்லாத சிரிப்பு முகம். அதுக்காக தான் இங்க நடராஜா அந்த 99 மற்ற நாளெல்லாம் நீ எப்படி இருந்தாலும் அந்த 1 நாளாவது என்னுடைய முகத்தில் என்னுடைய குனித்த உருவம் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்புன்னு திருநாவுக்கரசரே பாடுறாரு. அந்த குமிழ் சிரிப்போடு 1000 கால நடராஜா வந்த மண்டபத்துக்கு வந்தா தான் அந்த மண்டபம் 1000 கால் ஆகுது. 1 கால் குறை. அதுபோல் இன்னொன்னு கூட சொல்றது, இந்த ஸ்ரீரங்கத்தில் 1000 கால் மண்டபம் இருக்கு. 1000 கால் மண்டபம் அது 63 கால் குறைவு. 63 கால் குறைவு. அதை எப்படி நிறைவு செய்யறாங்கன்னா, ஏகாதசி அன்னைக்கு ரங்கநாதர் அந்த மண்டபத்துக்கு எழுந்துடுவாரு. அதுக்காக வெளியில பந்தல் பனமரத்து பாக்குமரம் கமுகுமரத்துல 63 கால் நட்டு பந்தல் போட்டு விட்டுருவாங்க. பந்தல் போட்டு விட்டுருவாங்க. அன்னைக்கு ரங்கநாதரும் 12 ஆழ்வார்களும் அங்கே எழுந்தருளி வெளியே வரைக்கும் மக்களுக்கு எல்லாரும் காட்சி கொடுத்து காலையில் 6 மணிக்கு வடக்கு வாயில் வழியா வெளியே போவாரு. அதான் சொர்க்கவாசல்னு பேரு. சொர்க்கவாசல் அந்த வருஷத்துல 1 நாளைக்கு அந்த வாசல் திறப்பாங்க. 1 வாசல் திறப்பாங்க. சந்திர சூரிய புஷ்கரணி சந்திர புஷ்கரணி ரெண்டு தீர்த்தம் இருக்கு. அந்த தீர்த்தத்துக்கு இடையில அந்த வாயில் இருக்கு, வடக்கு நோக்கி வாயில். அந்த வாயில் வழியே நடராஜா ரங்கநாதர் வெளியே போறதுதான் சொர்க்கவாசல் திறக்கிறது. அந்த 63 கால் குறைவு. அது பந்தல் போட்டு அதை நிறைவு செய்வாங்க. இங்க நடராஜா வந்து சேர்ந்தாருன்னா வருஷத்துல 2 நாளைக்கு மட்டும் அது 1000 காலம் மாறு. அது அப்படி தத்துவமா அப்படி பண்ணிருக்கிறாங்க. அதனால இந்த நடராஜருடைய சபையும் ஸ்ரீரங்கத்தினுடைய சிறப்பும் இப்ப சொன்னோம். வேற ஏதாவது
ஐயா கொஞ்சம் முளைப்பாருங்க. நான் மற்றவர்களுக்கு சிறு செய்தியை கொடுத்து விட்டு மற்றவர்களுடைய கேள்விகள் இருந்தால் நீங்கள் அது முளைப்பாருங்கள். நாங்கள் இன்று ரத்தின சபைக்கு இறுதியான சபையாகிய ரத்தின சபை சென்று பார்த்தோம். அதிலிருந்துதான் இந்த கேள்விகள் எல்லாமே பிறந்தது. ஐயாவிடம் ஏன் இந்த 5 சபைகளை நாங்கள் பார்க்கின்றோம், அதனுடைய தாய்ப்பரியம் என்ன என்று கேட்டபோது, இவ்வளவு ரத்தின சுருக்கமான ரத்தின சபை பார்த்து வந்த எங்களுக்கு ரத்தின சுருக்கமாக இதை தந்திருக்கின்றார். அது எங்களுடைய சாதகர்களுக்கு எல்லோருக்கும் போய் கிடைக்கட்டும் அவருடைய திருவாயால் என்பது என்னுடைய விருப்பம். இதை யார் செய்தார்கள் என்று பார்க்கும் போது பாபாஜியும் வள்ளலாரும் சேர்ந்து செய்திருக்கின்றார்கள் என்று எனக்கு தென்படுகின்றது. அதற்கு மிகவும் அற்புதம். ஐயா சொன்ன விளக்கத்தில் எங்களுடைய சாதகர்களுக்காக ஐயா சொன்னாரு, குற்றாலத்தார் கோயிலுக்கு சென்று நீங்கள் போனால் அங்கு செல்ல வேண்டும், அதுதான் எங்களுடைய தெற்கு பக்க எல்லையை பாதுகாக்கும் கோவிலாக இருக்கின்றது என்று. அதில் ஒரு சிறு சரிதை எனக்கு ஞாபகம் வருகின்றது. வடக்கில் இமயமலையும் தெற்கில் குற்றாலத்தார் கோவில் என்று சொன்னார்கள். அது அதன் பொருட்டுத்தான் அவர் அகசிய மாமுனியை புதிய மலைக்கு அனுப்புகின்றார். அந்த இடத்தில் அகசிய மாமுனி அந்த திருமணத்திற்காக அந்த நிலத்தை சமப்படுத்துவதற்காக அனுப்பப்படுகின்றார். அவர் வந்த இடம் குற்றாலத்தார் கோவில் புதிய மலை. அதை நினைத்து பார்த்தேன், இவ்வளவு அற்புதம். வடக்கில் இருந்த அகசிய முனிவர் இமயமலையில் தெற்கு நோக்கி வந்தார். ஆகவே அதில் எங்களுக்கு என்ன சிறப்பு என்று பார்த்தால், நாங்கள் எல்லா சாதகர்களும் நாங்கள் குற்றாலத்தார் கோவிலில் ஐயா உள்பிரகாரத்தில் மூன்றாவது மூலையில் அகசியர் பாபாஜிக்கு குண்டலினி பிராணயாம தீட்சை கொடுத்தார். அந்த அந்த கோவில் அங்கு அமைந்திருக்கின்றது, அகசிய கோவில். எங்களுடைய குருநாதர் ஜோகியார் மூலமாக பாபாஜி கொடுத்த தகவலின்படி நாங்கள் எல்லோரும் அறிந்து அங்கிருந்து பிராணயாம பயிற்சி செய்வோம். 20 வருடமாக வரும்போதெல்லாம் செல்கின்றேன். அந்த கோயிலுக்குத்தான் சித்திரசபை இருப்பது என்பது இந்த முறைதான்
கண்டுபிடித்தேன்.
பாபாஜி இந்த சத்சங்கத்தை நடத்துகிறார் என்பதற்கு எங்களுடைய சாதகர்களுக்கு இதைவிட தேவையில்லை. ஏனென்றால் மரணத்தை தடுக்கும் இடம் என்று சொல்லிவிட்டார்.
மரணத்துக்கு மரணம்
அவ்வளவுதான், ஐயாவே சொல்லிட்டார். நான் சொல்ல முதல் மரணத்தில் மரணம், மரணத்தின் மரணம் தான் பாபாஜி. அப்ப பாபாஜிக்கு குண்டலினி தீட்சை கொடுக்கப்பட்ட இடம் குற்றாலத்து கோயில். அவசிய மாமுனியரார் அவ்வளவு அருமையான பாபாஜியின் விடயங்கள் இன்று கிடைக்கின்றன இங்கு இந்த தகவலில். எல்லோரும் இதை நன்றாக உள்வாங்குங்கள். இது மிகவும் முக்கியமானது. பாபாஜிக்கு குண்டலினி தீட்சை கொடுத்த இடத்துக்கு இன்று ஐயா தந்த விளக்கம் பொருந்துகின்ற
வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்தலத்தை ஒரு நாளைக்கு
நிச்சயமா நிச்சயமா ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு ஸ்தலத்தை பற்றியே பேசுங்க. மூன்று சத்சங்கங்கள் இருக்கின்றன. அதுல ஒரு சத்சங்கத்தில் உங்களுக்கு முடிந்த அளவு தாங்கள், நான் உங்களுக்கு அதை பற்றி கதைக்கின்றேன். இந்த தொட நகை என்று அந்த தாண்டவம், பாபாஜி தாண்டவம் சிவ தாண்டவமா என்று சிலருக்கு ஒரு கேள்வி இருந்தது. அதற்குரிய பதில் என்று கிடைத்தது நடராஜ தாண்டவம். ஆகவே அந்த தொட நகை என்பது ஐயா விளக்கம் கொடுத்தார். அந்த காதில் போட்டிருந்த தோடு விழுந்ததை இறைவன் எடுத்து தன்னுடைய இடது காலினால் வலது காதில் பொருத்தி காலை மீண்டும் தூக்கி ஆடும் நடனம் தான் அந்த நடனம் என்று அதைத்தான் பாபாஜி காதளவில் செய்து காட்டியிருக்கின்றார். பிரம்மரந்திரத்தை எவ்வளவு அற்புதமான விடயங்கள் கிடைக்கின்றன. நன்றி, கோடி நன்றி. ஜெய் பாபாஜி, ஜெய் பாபாஜி, ஜெய் ஜெய் பாபாஜி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. சுவாயனம சுவாயனம சுவாயனம. நன்றி ஐயா. இன்று நீங்கள் தந்த தகவல்களுக்கு எங்களுடைய அடியார்கள் இணைப்பில் இருக்கின்றார்கள். ஐயா சொன்ன விடயத்தில் கேள்விகள் இருந்தால் நான் உங்களை கேட்கின்றேன். கேள்விகள் இருந்தால் கேட்கலாம்.
எத்தனை பேர் கேட்கிறாங்க?
ஒரு 8 பேர் தான்.
8 பேர்,
8-10 பேர் கேட்கலாமா? சின்ன சாரி, குறுகிய நேரத்தில் கேட்க வேண்டும். முதலாவதாக ஜெகதீஸ்வரியம்மா அனுப்பி இருக்கின்றீர்கள். ஜெகதீஸ்வரியம்மா, உங்களுக்கு ஏதாவது ஐயா சொன்னதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஜெகதீஸ்வரியம்மா மியூட்டில் இருக்கின்றீர்கள்.
பாபாஜி நமோ.
ஓகேங்க பாபாஜி நமோ.
ஐயாவுக்கு வணக்கம். ஐயாவை இருந்துதான் நான் சூம் வகுப்புல பாக்குறேன். ஐயாவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஒரு நாள் ஐயாவை நேர்ல பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவா இருக்கின்றது. சத்தங்கம் மிகவும் அற்புதமாகவும் எல்லாமே உள்வாங்கக்கூடியதாகவும் இருந்தது. தற்போது எந்த விதமான கேள்விகளும் இல்லை. மிகவும் தெளிவான பதில்கள் ஐயா கூறியிருந்தார். மிக்க நன்றி ஐயா. உங்கிய பாபாஜி நமகம் சிவாய நமகம்.
நன்றி அம்மா. உங்கிய பாபாஜி நமோம் ஓம் சிவாய நமோம். அடுத்ததாக இறைவன் ஐயா இருக்கின்ற நினைப்பில் இறைவன் ஐயா, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் உண்டா ஐயாவிடம்? மியூட்டில் இருக்கின்ற இறைவன் ஐயா. ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம்.
வடலூர் சிவபிராசன் சுவாமியின் இல்லத்தில் நடைபெற்ற சத்சங்கம் மிகவும் சிறப்பானது. அதை விட ஏற்கனவே சுவாமிகளுடைய இல்லத்தில் வந்து பல விஷயங்களை உள்வாங்கினோம். ஆனால் சில சில விஷயங்களை பூர்ணமாக தீர்மானிக்க முடியவில்லை. அதேபோல் சிதம்பரத்திலும் சென்று 5 சபைகள் பற்றிய பல இடங்களிலும் உள்வாங்கினோம். ஆனால் இன்று சுவாமிகளுடைய உரை அப்படியே சுருக்கமாக மனதில் பதிந்ததை மகிழ்ச்சி அடைகிறேன். கேள்வி ஒன்றுமில்லை. நன்றி.
நன்றி நன்றி ஐயா, நன்றி. அப்படியே மியூட்டில் இருங்கள். அடுத்ததாக பிரசாத் இருக்கிறீர்கள். பிரசாத், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் உண்டா? சாரி, கேள்விகள் உண்டா ஐயாவினுடைய பேச்சில்?
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
இந்த ஐயா மூலம் அறுபெரும் கருத்துக்களை நான் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறேன் ஐயா.
நன்றி. உள்வாங்குதல் சிறந்தது. உள்வாங்குங்கள். அப்படியே மீட்டில் இருங்கள். மற்றவர்களிடமும் கேட்டு விடுவோம் சிலரிடம். அடுத்ததாக இணைப்பில் பதியம்மா இருக்கிறீர்கள். பதியம்மா, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் உண்டா? பதியம்மா மியூட்டில் இருக்கின்றீர்கள். ஓம் கிரிய பாபா ஜினமோம். உங்களுடைய சந்தோஷம். ஓம் சிவாய நமம். ஓம் சிவாய நம. கேளுங்க.
நன்றி பாபாஜிக்கு. ஓம் பிரிய பாபாஜி.
நன்றி அம்மா, நன்றி. வேறு யாருக்காவது கேள்விகள் உண்டா அம்மா? அங்கு கேட்கலாம். சுரேஷ், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் உண்டா? ஓம் கிரிய பாபா ஜனமோம். ஓம் சிவாய நம.
கருத்துக்கள் அடங்கி இருக்கின்றது. உள்ளுக்கு உள்வாங்கிக் கொண்டிருக்கோம். ஓம் கிரிய பாபா ஜனமோம் சிவாய நம.
உள்வாங்குதல் சிறந்தது. சுரேஷ், நன்றி. வேறு யாருக்காவது எங்களுடைய சங்கத்தில் இருந்து கேள்விகள் உண்டா?
அதேபோல்தான் சிரிப்புகள் இல்லாதவர்கள் மகள் இல்லாதவர்கள் போன்றவர் என்றதற்கு சரியான விளக்கமாக இருந்தது. ஐயாவின் பேருகை மிகவும் சிறப்பு. நன்றி
நன்றி நன்றி அண்ணா. இருங்கள். மிகவும் அற்புதம் ஐயாவினுடைய சிறப்பு நிகழ்ச்சி. வேறு யாராவது இருக்கின்றீர்களா? இருக்கின்றீர்களா? இல்லை. அப்படியே மியூட்டில் இருங்கள். மியூட்டில் இருங்கள். என்ன சொல்லுங்க அம்மா? சொல்லுங்க.
இந்த உலகத்தை வச்சு செய்த
ரத்தின கற்கள், ரத்தின சபை, வெள்ளி சபை, தாமிர சபை,
ரத்தின சபை. சிதம்பரத்திலையும் இருக்கிற
ரத்தின சபை. ஓகே, நன்றி அம்மா. அது அந்தந்த உலோகங்களில் செய்யப்பட்ட விடயங்கள். அடுத்ததாக என்னுடைய மகன் மீரான் அவர்கள் சொல்லப்போம். அவரை பேரம் அவர்கள் எப்போதும் தான் செய்யும் பயிற்சியை ஒரே முறையாக சொல்லுவார், அதன் வழி செய்வார் ஐயா. இவருக்கு உங்களுடைய ஆசீர்வாதங்கள். நன்றி மீலான். அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா அனுப்பியிருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, ஐயாவிடம் ஏதும் கேள்வியல் உங்களுடைய கருத்துக்கள்? யார், எங்க இருக்கிறார்? இணைப்பில் இருந்து நான் போறேன் அம்மா, நீங்க இருங்க, நான் செய்யறேன். கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா அவர்கள், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் உண்டா? கார்த்திகேயன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா இருக்கிறீர்கள் இணைப்பில்?